மீண்டுமாக உங்கள் மத்தியில வந்து தேவனுடைய அந்த மகா பரிசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடிய மீண்டும் ஒரு வாய்ப்பு தேவன் எங்களுக்கு தந்தமைக்காக இந்த நேரத்தில் அவர் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அது என்னவெனில் மனிதனுடைய ஆத்மா, ஹியூமன் சோல், இல்லைங்களா? ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பொதுவாக வந்து இன்னைக்கு இது சம்பந்தமாக அநேக விதமான போதங்கள் வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மனிதனுடைய ஆத்மா பற்றி தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய சத்தியம் என்ன, அப்போ நம்முடைய அந்த விசுவாசமானது அது மகா பரிசுத்தமான விசுவாசமா? இன்னைக்கு நம்ம எடுக்க போற டாபிக் வந்து ஹியூமன் சோல், மனிதனுடைய ஆத்மா. ஸோ இது யாராவது நீங்கள் அங்கே சித்ராவில் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது ஆத்மா கிளாஸ் இல்லை? இல்லை இல்லை, அருணா மட்டும்தான் இருக்கு, இல்லை மற்றவங்க நீங்கள் யாராவது? சரி, அப்போ பொதுவாக பார்த்தா வேதத்தில் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. இதில் வந்து எப்படி இருக்குதுன்னா, முதல்ல நம்ம இந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து டைம் எடுத்து பெரிய பெரிய லெக்சரர்ஸ் எல்லாம் லெக்சர் கொடுக்குறாங்க, அது வந்து தொடர்ச்சியாக தொடரும் போட்டே இருக்கிறாங்க ஆத்மா பற்றி படிக்கிறது, இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம, நான் கூட ஒரு ப்ரோக்ராம் வந்து டிவியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலராக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த விஜய் டிவியில் வந்துருந்துச்சு கொஞ்ச நாள், இப்போ வருது என்ன தெரில. அது அவர் பேர் வந்து ஏதோ சேகரா, திருச்சியிலேருந்து ஏதோ ஒரு பேர். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் சொல்லி அது ஒரு தொடர்ச்சியாக, ஞானராஜ் கரெக்ட், போதகர் ஞானராஜ் இல்லைங்களா? ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா தொடர்ச்சியாக வந்து அதனுடைய விவரங்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் தேவனுடைய தெய்வீக வசனத்தில் இது எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும், இதனுடைய பின்னணி கொஞ்சம் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ஆத்மா பற்றி கொஞ்சம் பின்னணி நம்ம தெரிஞ்சுட்டா இதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா மதத்தினர் வந்து இந்த ஆத்மா பற்றி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, அவர் வந்து கிறிஸ்டியன்ஸ் எப்படி இதை பற்றி பார்க்குறாங்க, அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளோ பிரிவு இருக்குதுங்க, 750 ஆகி போச்சு இல்லைங்களா? ஸோ 750 பிரிவு ஜனங்கள் வந்து இந்த ஆத்மா பற்றி எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் வந்து விஞ்ஞானிகள் கூட இந்த ஆத்மா பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா, நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே வரோம்னா, தேவனுடைய சத்திய வேதத்தில் இந்த ஆத்மா பற்றி தேவன் என்ன சொல்கிறாருங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதன் மேலே வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் தான் அது ரொம்ப சரியானதாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து ஹிந்துஸ் நம்ம எடுத்துட்டாக்கா, இந்த ஆத்மா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் மறித்தவுடன் என்ன ஆகுதுன்னா, அது வந்து முதல்ல ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியுதுங்களா? ஆத்மா கண்ணுக்கு தெரியுது, அழியுதுங்களா? அழியுது கூட இல்லையா? அப்போ இது என்னாச்சுன்னா, அப்படியே வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்குள்ள போகுது, அப்புறம் இன்னொரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போகுது, இப்படியே போய் ஏழு ஜென்மம் எடுக்கதான் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏழு பிறவிகள் எடுக்கிறாங்க ஹிந்துஸில், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் அது வந்து பிறவி எடுத்து 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 என்ன ஆகுதுன்னா, கடைசியில் முக்தி அடையுது. அடைஞ்சு அது எங்கே போகுதுங்க, பரமாத்மா கிட்ட போகுது. இது வந்து ஹிந்துஸினுடைய ஒரு விசுவாசமாக இருக்கு. அடுத்து முஸ்லீம்ஸினுடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா, அல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த ஆத்மாக்களை எல்லாம் உருவாக்கி அந்த ஆத்மாக்களை வந்து மனுஷனுங்களாக மாற்றி இங்கே உலகத்தில் விட்டு அவங்களை வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் அல்லாவுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறாங்களா, அல்லது கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி தான் நிறைய ஆத்மாக்களை மனுஷனுடைய வடிவில் உலகத்தில் அனுப்பிட்டு இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த ஆத்மாக்கள் ஆரம்ப நேரத்தில் அங்கிருந்து அனுப்பும் போது எப்படி தெரியுதுமா, எப்படி தெரியுது, கண்ணுக்கெல்லாம் தெரியறதில்ல. அது மாத்திரமில்ல, அழியறதில்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அது அழிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அழிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் அந்த வகையில் நான் பார்க்கும்போது, அந்த ஆத்மாக்கள் வந்து இந்த பூமியில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு வந்து சரியா கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டா எங்கே போயிடலான்னா, பரதீஸ் போயிடும், அதாவது பரலோகம். பரலோகம் இல்லை, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சொர்க்கம் போயிடும், மோட்சம் போயிடும். அப்படி சரியா நடக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு எங்க எங்க போறாங்கன்னா, அங்க கூட வந்து ஒரு நரக வேதனை, அதாவது வேதனை ஸ்தலத்துக்கு அந்த ஆத்மாக்கள் போயிடுதான் சொல்றாங்க. அடுத்தது வந்து புத்திஸ்ட்ல இருக்காங்க, புத்திஸ்ட் கூட இந்த ஆத்மா பத்தி ஒரு தியரி எப்படி சொல்றாங்கன்னா, இது கூட அவங்க கூட சேம் தான் சொல்றாங்க. ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆத்மா வந்து அழியறதில்ல, அப்புறம் வந்து அது வந்து எங்க போகுதுன்னா, அதனுடைய ஆத்மாவுடைய கோல் வந்து என்னன்னா, கடைசியா அந்த உலகத்துல அப்படியே ஒருத்தருக்கிட்டேருந்து அப்படியே மாறி மாறி இந்துஸ் மாறியா மாறி மாறி கடைசியில அது மோட்சத்தை அடையிறதாக அவங்க சொல்றாங்க. அதாவது புனர்ஜென்மம் எடுத்துட்டு
இருக்கு.
இப்ப இங்க ஒருத்தர் செத்துட்டாருன்னா அந்த ஆத்மா வந்து இன்னொருத்தருடைய உடம்புல போனது, இன்னொருத்தருடைய உடம்புல போயிட்டு அப்புறம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு திருப்பியும் போய் இப்படியே புனர்ஜென்மம் எடுத்து 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 கடைசியில அது மோட்ச நிலையை அடையிறதா சொல்றோம். இப்ப வந்து இதுல ஜைனிஸ் கூட அப்படித்தான் சொல்றாங்க, புத்திஸ்டும் ஜைனிஸ்ட் ஒரே தியரி தான் சொல்றாங்க இந்த ஆத்மா பத்தி. அப்ப மொத்தத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத மத்தவங்களுடைய அந்த விசுவாசம் என்ன சொல்றதுன்னா, ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியறது இல்ல, அப்புறம் வந்து அழியறது கூட இல்ல, அந்த மாதிரி ஒரு தியரி, அழிக்க கூட முடியாது அப்படி சொல்றாங்க. சரி, கிறிஸ்டியன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா சில முக்கியமான பிரிவுகள் இருக்கு, கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்டன்ஸ் இருக்காங்க. அப்ப கேத்தலிக்ஸ் வந்து எப்படி இதை நினைக்கிறாங்கன்னா, ஒரு அவங்களும் இதே தான், இதே விசுவாசம், ஆத்மா தானே தெரியுதா, தெரியுது இல்ல, அழியுறது இல்ல. ஆத்மா என்ன எப்படி போகுதுன்னா, மனுஷன் வந்து மறித்தவுடன் அவனுக்குள்ள இருந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடும் ஆகிட்டு கேத்தலிக்ஸனுடைய விசுவாசம். அவர் வெளியில வந்து உடனே நியாய தீர்ப்புக்கு போயிடு, அப்பவே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து வசனம் கூட அவங்க சொல்றாங்க, வெளிப்படுத்தி 20:12 சொல்றாங்க, வேண்டாம் படிக்க வேணாம். அப்போ நல்ல வகையில நியாய தீர்ப்பு கிடைச்சதுனாக்கா அந்த ஆத்மா வந்து பரலோகம் போயிடு, இல்ல மோசமான தீமை செய்த ஆத்மா வந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்க போகுதுன்னா நரகம் போகுது. அப்புறம் பாதி நல்லது செஞ்சு பாதி கெட்டது செஞ்சு அப்படி இருந்தா எங்க போகுது, அப்படி போறது இல்ல, அதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு, அது என்ன பர்கேட்ரி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்தரிக்கும் ஸ்தலம் இல்லைங்களா, இந்த பிரதேசம் நீங்க ஆட்சியில உத்தரிக்கும் ஸ்தலம் போகுது, கரெக்டா என்ன சொல்றது, உத்தரிக்கும் ஸ்தலம் போய் போடுறாங்க. அப்ப அங்கிருந்து வந்து ஏதாவது பூஜைகள் அது இது செஞ்சாக்கா அவங்களை பழையபடி வேற பக்கம் எங்காவது மோட்சத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு விசுவாசம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எங்க வரோம்னா, மெயின் இன்னொரு மிகப்பெரிய பிரிவு கிறிஸ்டியானிட்டியில ப்ரொடெஸ்டன்ஸ் இல்லைங்களா. ப்ரொடெஸ்டன்ஸ்னுடைய விசுவாசம் என்னன்னா, ஆத்மா அவங்க கூட எப்படித்தான் சொல்றாங்க, கண்ணுக்கு தெரியுது இல்ல, ஆத்மா என்ன ஆகுது இல்ல, அழியுது இல்ல. அப்புறம் அந்த ஆத்மா வந்து மனுஷன் மறிச்ச உடனே, நான் சொல்றது கரெக்டா சொல்லுங்க இல்லைன்னா தப்புனா நீங்க சொல்லிடுறா, ஆத்மா வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து மறித்துட்டு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் வரும்போது தான் வந்து தீர்ப்புக்கு வந்து நிக்கிறதா சொல்றாங்க, கரெக்டுங்களா, கரெக்டா அப்படித்தான விசுவாசம், கரெக்ட் தானே, அப்படித்தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சரி, கரெக்ட். அப்புறம் நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வரும்போது கரெக்ட், எந்த இடம் தெரியல. அப்ப நியாய தீர்ப்பு வரும்போது கரெக்டா வந்துருது இல்லைங்களா, அதானே கரெக்டா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வந்து எங்க போறாங்கன்னா, அங்க காப்பாற்றப்படுது அந்த ஆத்மாக்களால். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா, ஏற்றுக்கொள்ளாத ஆத்மாக்களால எங்க போகுது, கிளியரா போகுது இல்லைங்களா, நரகம் போயிடுச்சு. அப்ப வந்து அதாங்க ஒவ்வொருத்தருடைய விசுவாசம், நம்ம இதனுடைய பின்னணி நம்ம பார்க்கணும். ஆத்மாவை பத்தி உலகத்தின் இப்ப நம்ம ஏறத்தாலும் வந்து எல்லா ஜனங்களையும் நம்ம டச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்ப இன்னும் ஒரே ஒரு செக்டார் மட்டும் நம்ம பாக்கல, அது யாருனாக்கா சயின்டிஸ்ட். ஏன்னா வந்து நம்ம நிறைய விசுவாசத்துக்கு வந்து இப்ப அடிப்படை கொடுக்கறது யாருனா சயின்டிஸ்ட் தான். இப்ப வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு கூட யார் தான் வேணும், சயின்டிஸ்ட் தான் வேணும் நம்மளுக்கு. இப்ப தேவன் சொல்லிட்டு இருக்கிறார் பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்லி எப்பவோ சொல்லிட்டாரு, ஆனா அதை உறுதிப்படுத்துறது யாரு, சயின்டிஸ்ட் தான். இல்லைன்னா நமக்கு தெரியாது பூமி உருண்டைனா அப்படியே பசங்க போயிட்டு படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அவங்க சொல்றாங்க பூமி உருண்டே சொல்றாங்க, ஓ அப்ப பைபிள் இருக்கா, பைபிளுக்கு அவங்க சொல்றாங்களா, அப்படிலாம் நம்ம செக் பண்ணணும். அப்ப லாஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆத்மா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கூட ஏதாவது அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி டிவியில போட்டிருந்தாங்க ஒரு டைம், அது நீங்க பாத்திருப்பீங்களா தெரியல, பிலீவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அப்ப எப்படின்னா ஒரு மனுஷன் செத்து போயிட்டாக்கா, இப்ப அனாட்டமி இருக்கு, ஒரு மனிதனுடைய உடல் கூறுகள் பாக்குறாங்க. அப்ப அவனுக்கு வந்து என்ன இருக்குது, ஹார்ட் இருக்குது, கண்ணு, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆத்மா வந்து இவங்க சயின்டிஸ்ட் வந்து பார்க்க முடியல, எங்க இருக்குதுன்னு தெரியல. அப்ப இது எப்படி விழுக்குறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா உலகத்தின் ஜனங்கள் எல்லாருமே ஆத்மா பத்தி, இப்ப நம்ம கரெக்டா ஒரு ஹியூமன் பாடி போட்டாக்கா கரெக்டா லேபிள் பண்ணலாம் இல்லைங்களா. ஆனா வந்து ஆத்மாவை எப்படி லேபிள் பண்ணுது, வாய்ப்பு இல்லாத எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு மெத்தடிஸ்ட் ஒரு ஒரு பிஷப் ஒரு ஒரு டைம்ல அமெரிக்காவில் என்ன பண்ணாருன்னா, இது பத்தி நீங்க ரொம்ப ஜாஸ்தி பேசுறனா, ஆத்மான்றது வந்து என்னன்னா கண்ணுக்கு தெரியுது இல்ல, அது வந்து சைஸ்ல எவ்வளவு எப்படி எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு நட் செல்ல மில்லியன் கணக்கில் அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னார், அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கே சரியா கிளியரா இல்லாது, ஆனா சைஸ் சொல்ல முடியல, கண்ணில் பார்க்க முடியல, ஆனா ஒரு நட்சல்ல அடைக்கலாம்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி சாத்தியம் தெரியல. ஆனா இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி விசுவாசத்துல போயிட்டு இருக்கிறதுனால, சரி வந்து ஒரு மனுஷன் செத்து போற டைம்ல, ஏன்னா வந்து ஜனங்கள் எல்லாம் செத்தோன்னு இந்த ஆத்மா என்ன ஆயிடுது, போயிருக்கு இல்லைங்களா. ஆத்மா சாந்தி அடைக்கிறது அடையணும்னு சொல்றாங்க. அப்போ ஆத்மா இறைவனடி போய் சேரணும், அதுக்கெல்லாம் விசேஷமா என்னென்னமோ பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால பேசாம செத்து போற டைம்ல இருந்து இந்த ஆத்மா ரிலீஸ் ஆகும் போல தெரியுது. அதனால நம்ம அந்த நல்ல டைட் பேக் பண்ணிடலாம். எதுல கண்ணாடி குண்டில் நான் இப்போ கூட வந்து பாக்குறோம் இல்லைங்களா, கண்ணாடி குண்டில் சாக. அப்போ சாக போகிற கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியரா போட்டு பேக் பண்ணி அடைச்சு வச்சுட்டாங்க. அப்போ அவங்க அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு அவர் அவருடைய உயிர் போறதுக்கு கரெக்டா இருக்கு, அந்த அளவுக்கு திக்க பண்ணியாச்சு. அப்ப என்னாச்சு நீங்க பாத்தீங்களா, யாராவது கேள்விப்பட்டீங்க, யாராவது அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்களா? கரெக்ட். அப்ப என்ன ஆச்சுங்க, அது அப்படியே வெடிச்சிச்சு, கண்ணாடி கொண்டு அப்படியே வெடிச்சிச்சு. அப்போ உடனே சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஓ ஆமா இது வந்து ஆத்மா இருக்குது, ஆத்மா தான் ஆயிட்டு இருக்குது வெடிச்சிட்டு இருக்குது சொல்லி அவங்க கூட வந்து உறுதி பண்ணிட்டாங்க. சகோதர சகோதரி இங்க இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாத்துக்கிறோம். அப்ப இவ்வளவு செக்டர் பீப்புள் ஏறத்தாழ் உலகத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் என்ன நம்புறாங்கன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியுது இல்ல, ஆத்மாவுக்கு அளவு கூட இல்ல, ஆத்மாவுக்கு அழிய கூட முடியாது, அழிக்க கூட முடியாது, சரிதானே? இப்படிதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வசனத்துல தேவனுடைய சத்தியம் உண்மை சத்தியம் நீங்க நம்ம இன்னைக்கு பாக்கோம் தெரிஞ்சுக்க போறோம். ஆத்மா பத்தி ரொம்ப தெளிவா வந்து ஒரு 3 கிளாஸஸ் நம்ம இருக்கோம், அதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அப்ப அதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, முதல்ல ஆத்மா என்ன இருக்கு இல்லைங்க, ஆத்மா கண்ணுக்கு தெரியுது இல்ல, செகண்ட் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஆத்மாவுக்கு அறிவு இருக்கா, இருக்கா அறிவு இருக்கா, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா,
கண்டுபிடிச்சாலே ஆத்மாங்கிறது என்னங்கிறது தெளிவா கண்டுபிடிச்சல இல்லைங்களா. அப்ப நம்ம பாக்குறோம் ஆத்மாவுக்கு என்ன ஆகுறது இல்ல, சாவு, ஆத்மா சாகுறது இல்ல, இப்படிதான் இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே எந்த ஜனங்கள், சத்தியத்துக்கு வெளியில இருக்கிற ஜனங்க. அதுல கிறிஸ்டின்ஸ் விட்டுருக்க மத்தவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மத்தவங்க எங்க இருக்கிறாங்க, சத்தியத்துக்கு வெளியே இருக்கு. சத்தியத்துக்கு வெளியே இருக்கிறவங்க சொல்றதுதான் யாரு கூட நம்புறாங்க, சரிதானே? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்களும் சொல்றாங்க. அப்போ வெளியில ஜனங்கள் நம்பக்கூடிய விசுவாசம் அது தேவனுடைய உண்மை சத்தியமா இருக்குமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியில இப்ப ஹிந்துஸ் அப்படின்னாக்க நம்ம ஒண்ணு அதெல்லாம் சைத்தானுக்கு சொல்றேன், சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப வந்து யாருமே அந்த மாதிரி இல்லாதனால நம்ம கூட பய இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஆக்சுவலா அவங்க கூட வந்து தேவனுடைய ஜனங்கள் தான், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னும் யாரு மேலே நம்ம அப்படி எல்லாம் கோபமோ அல்லது வந்து வெறுப்பெல்லாம் நம்ம காமிக்க முடியாது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி அன்பு இந்த உலகத்தின் மேல செலுத்தணும்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்ப ஹிந்துஸ் அப்படின்னாக்கா அது யாருடைய குரூப், சைத்தான் முடிஞ்சு. அப்போ இது குரான், இந்த முஸ்லிம்ஸ் அது கூட இமீடியட்டா டிசைட் பண்ணிடலாம். அப்புறம் புத்திஸ்ட் இவங்கெல்லாம் யாருங்க எல்லாம் வந்து, அப்ப அவங்க என்ன நம்பிட்டு இருக்கிறாங்களோ அதுதான் தேவன் சொல்லுவாரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு இல்லைங்களா. ஒரு இப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் பக்குன்னு ஆகுது, ஏன்னா அது விஷயமா இருந்துச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுடைய சத்திய வசனத்துல எப்படி இந்த ஆத்மா பத்தி தேவன் விளக்கிட்டு இருக்கிறார் நம்ம பார்க்க. அப்போ முதல் வசனம் நம்ம எங்க போறோம்னா எசேக்கியேல் 18:4 நம்ம கொஞ்சம்
பார்க்கலாம்.
என்னங்க பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகாது சொன்னாங்களே, ஆனா இங்க என்னாச்சு ஆத்மா சாகும், தேவனுடைய வசனம் சொல்லுது இல்லைங்களா. அதுல 20 போடுங்க, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சில பேர் வந்து ஓ பாவம் செய்கிற ஆத்மா தானே சாகும், அப்ப நம்ம எல்லாம் என்ன பாவம், நம்ம எதுக்கு செய்யுது, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் கிறிஸ்தவர்கள் வேற, நம்ம பாவம் செய்யணுமா, பாவத்தெல்லாம் விட்டு எப்பவோ நம்ம ரசிக்கப்பட்டாச்சு. சோ நம்ம வந்து என்ன இருக்குல்ல நம்மளுடைய ஆத்மா சாகாது. நீங்க வந்து ஏதோ பாவம் செய்கிற ஆத்மா சாகுறது தான் பைபிள் சொல்லிட்டு இருக்குது, மற்றபடி பாவம் செய்யாத ஆத்மா சாகுறது இல்லைங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அப்படின் இருக்கு தெளிவா இருக்குல்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பாவம் செய்யாத ஆத்மா அப்படின்னா, அப்ப உலகத்துல வந்து பாவம் செய்யாத ஆத்மா யார், இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இந்த பாயிண்ட் கூட நீங்க அப்படியே மைண்ட்ல வைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா கூட எங்க போச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதனால பாவம் செய்யல, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல, ஓகே. ஆனா பாவம் இயேசு கிறிஸ்துவர் மத்தவங்க அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகம்னாக்க என்ன அர்த்தம்? எல்லா ஆத்மாவும் என்ன ஆகுறோம்? வசனம் போடுங்க, ரோமர் 3:10 வசனம். தேவனுடைய பார்வையில அவருடைய ஜஸ்டிஸ் சொல்லுது, யாரு இல்லைங்க? நெக்ஸ்ட் வசனம். ஆமா, இன்னொரு வசனம் கூட தெளிவா பைபிள்ல சொல்லுது, 2:36 உலகத்திலே பாவம் செய்யாதவன். அப்போ எல்லாருடைய ஆத்மாவும் என்ன ஆகுது? சரி, இப்ப கூட வந்து இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு கிளியர் வசனம் வேணும். பாவம் செய்யற ஆத்மா பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அது பாவம் செய்யுதா செய்யல அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க ஆத்மா சாகிறதுக்கு ஏதாவது வசனம் இருக்குதா தேவனுடைய வசனத்துல? நம்ம பாக்கணும் இல்லைங்களா? அதுக்கு கூட தேவன் தெளிவா வசனம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சங்கீதம் 22:29 படிக்கணும். சங்கீதம் 22:29. ஜனங்களுடைய விசுவாசமே நம்ம வச்சுட்டாக்கா, புறஜாதி ஜனங்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்களோ அதே தான் நம்ம கிறிஸ்டியன்ஸ் கூட நம்ம நம்பிட்டு இருந்தா, தேவனுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு எதுக்கு என்ன இருக்கு? எப்போதுமே பொய்க்கும் உண்மைக்கு எப்படி வருது? ஜஸ்ட் ஆப்போசிட் வருது. ஒரு வேளை நம்ம ராங் தாட்ல நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா, தேவனுடைய வசனம் இந்த பக்கத்துக்கு நம்ம காமிக்கும் போது இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எடுக்கும்போது, அதாவது செகண்ட் கிளாஸ்ல மகா பரிசுத்தமான விசுவாசம் எடுக்கும்போது, தேவனுடைய வசனங்கள் எல்லாம் எது கொடுக்கப்பட்டிருக்குது? எந்த மனுஷனும் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவைகள், சொல்லுங்க, அவைகள் எதுங்க? உபதேசத்துக்கும் அப்புறம் கடிந்து கொள்ளுதலுக்கும். பாத்தீங்களா, ஒரு வேலை வந்து நம்ம ராங் தாட்ல இருந்துட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும்? சீர் பொருந்துகிறது. தேவனுடைய வசனம் அதுக்கு தான் கொடுக்குது, சீர் பொருந்திக் கொள்வதற்கும். ஆமா, நீதியை படிப்பிக்கும். இப்ப நீதியை படிப்பிக்கிறதுனா எப்படின்னா, நம்ம போய் ஏதாவது ஜட்ஜ் ஆகுறதா? அப்படியா? நீதிங்கிறது என்ன மீனிங் குடிக்குதுங்க அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் வந்து எப்படி நடக்கணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், எவ்வளவு லாபம் வைக்கணும் இல்லைங்களா, எப்படி எந்த விதத்துல வந்து இவங்களுடைய ஸ்டடிஸ் இருக்கணும், எந்த விதத்துல இவங்க வந்து வார்த்தையில எப்படி உண்மையானவங்களா இருக்கணும், எப்படி வந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் வந்து மேரேஜ எப்படி பண்ணணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், இதுதான் நீதிங்களை கற்றுக் கொடுக்கு இல்லைங்களா. அதுதான் வந்து நீதியை படிப்புக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, நாம் கடிந்து கொள்ளுது. சில டைம்ல ராங் தாட்ல நம்ம வந்துட்டு இருந்தா தேவனுடைய வசனம் தான் நம்ம என்ன பண்ணுது? கடிந்து கொள்ளுது இல்லைங்களா. அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. என்ன இந்த மாதிரி ஜஸ்ட் இவ்வளவு நாள் நம்பிட்டு வந்துட்டு இருந்தோம், ஜஸ்ட் ஒரு நொடி பொழுதுல வேற மாதிரி இருக்குது வசனம், நம்ம எப்படி இதை விடுறது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி புரிய வந்துச்சுன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா வந்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா அதை தான் சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வசனம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிற அவ்வளவுதான், டிசைட் பண்றது, முடிவெடுக்கிறது, அதை பத்தி நீங்க மெடிடேட் பண்றது. உடனே நீங்க கேட்க கூட வேணாம், நம்ம என்ன சொன்னாலும் நீங்க கேட்க கூட வேணாம். நீங்க அதுதான் நம்ம நோட்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். வசனம் கூட நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா வீட்டில் நீங்க மெடிடேட் பண்ணுங்க, அது உண்மையை சத்தியமா இல்லது வந்து ஏதாவது நம்மளுடைய விசுவாசத்துக்கு விரோதமா இருக்குதா என்ன பார்க்கணும். நீங்க இது உண்மையா தேவனுடைய வசனமா நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். அதனால இங்க நம்ம பாக்குறோம் இந்த ஹியூமன் சோல் பத்தி. இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம கேள்வி கேட்கும்போது எல்லாருமே நம்ம அந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருந்தோம், ஆத்மா என்ன இருக்குது இல்ல, சாகிறது இல்ல. ஆனா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி தாக்கவே முடியாது. இன்னொரு வசனம் கூட சங்கீதம் 33:19 படிக்கணும். மே இருபது படிங்க. மேல் வசனம் படிங்க, பதினெட்டு பாருங்க. பாத்தீங்களா, மரணத்திற்கு ஆத்மாக்களே மரணத்திற்கு விலக்கி காக்கவும். அப்ப அந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன புரியுது, ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, மரணம் இருக்குது, ஆனா அவருக்கு பயந்து நடந்தா என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த ஆத்மாவை விலக்கி காத்துறாரு. அப்ப ஆத்மாவுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது, செத்துடலா சாகலா, அதுதானே வருது. கர்த்தருக்கு பயந்து நடந்தா சாவுல இருந்து எஸ்கேப் ஆகலாம், அல்லது அதுக்கு ஆப்போசிட் நடந்துட்டேன்னா அப்போ ஆத்மா மரணம் இருக்குது. நம்ம பார்க்க இன்னொரு வசனம் கூட பாருங்க, 56 சங்கீதம் 13. அப்போ பழைய பாட்டுல ஒரு 4-5 வசனம் நமக்கு படிச்சுட்டு என்ன போட்டுக்கணும் இங்கிலீஷ்ல. சரி, அது நம்ம திருப்பி இங்கிலீஷ்ல ரெஃபர் வருது சரிங்களா. கரெக்ட். அப்ப தமிழ்ல எப்படி போட்டுக்கிறாங்க, ஆத்மா போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷ்ல எப்படி போட்டுக்கிறாங்க, வந்திருக்கணும். என்ன போட்டுக்கிறாங்க, மீ இல்லைங்களா, யூ ஹாவ் டெலிவர் மீ. அதுக்கு தான் நம்ம ஆத்மா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வசனம் நம்ம பார்க்க போறீங்க. அதான் சொல்றேன் இன்னொரு பாயிண்ட் கூட. ஓகே, இத பத்தி நம்ம கேஜேவி சிஸ்டர் நீங்க படிக்கிறது என்ன இல்லைங்களா, இது கேஜேவி கொடுத்துட்டு என்ன போட்டுக்கிறாங்க, படிங்க இங்கிலீஷ்ல. அதுல முதல்ல நம்ம இதை பத்தின சில அந்த விசுவாசம் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரியல் வாட் இஸ் சோல் அப்படிங்கறத நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு வந்து நீங்க சொன்ன வசனம் ரொம்ப பயன்படும். சரி, இப்போ ஆனா இதுல எல்லாத்துலயும் வந்து கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் தெரியுங்களா சிஸ்டர் பர்த்தா, ஆனா இது கூட தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வாட் இஸ் சோல் பத்தி நம்ம டெபினிஷன் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நீங்க அது மைண்ட்ல வந்து இப்போ பழைய பாட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, மரணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, புதிய பாட்டில் அப்படி ஏதாவது இருக்கா பார்க்கணும், அது கூட பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு எங்க இருக்கு வசனம்னா, யாக்கோபு 5:20. இன்னொருக்கா சார், உங்ககிட்ட பைபிள் இல்லையா, நீங்க பைபிள் எடுத்துருவியா, அப்ப பைபிள் குழந்தை வருதுங்க. ஏன்னா வந்து தேவனுடைய வசனம் நீங்க செக் பண்ணணும் அதுக்காக தான். அப்ப ஏன்னா நம்ம காதல் கேட்கறது அப்படியே மறந்துடும், வசனம் அப்பப்போ நீங்க பாருங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து. அப்ப யாக்கோபு 5:20 திருப்பி நம்ம படிக்கலாம், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். ஒரு ஆத்மாவை எங்கிருந்து ரசிக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் கூட என்ன இருக்குன்னா, there is a possibility of death இல்லைங்களா. ஒரு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, மரணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு தெளிவா ஒரு வசனம் இருக்கு. இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கணும், அப்போஸ்தலர் 3:23 படிக்கணும் தமிழ்ல. ஆனா அதுல வந்து கேஜேவில தான் கரெக்டா
போட்டுக்கிறாங்க.
அந்த தீர்க்கதரிசியினுடைய சொல் கேளாதவன் எவனோ அவன் தான் ஆயிடுவான், திராதபடி. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி கொடுத்துட்டு
இருக்காங்க,
3:23 பாத்தீங்களா, எவ்ரி சோல்
and it shall come to pass that every soul which will not hear the prophet shall be destroyed.
Okay, பாத்தீங்களா, அது போடுங்க கரெக்ட். அப்ப 3:23 அப்ப வந்து நம்ம பாக்குறோம் இந்த இதுல வந்து அந்த தீர்க்கதரிசியினுடைய நீங்க வந்து எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல என்னவில் அப்படி பைபிள் அப்படி என்னவில் வந்து அப்படி இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏதாவது ப்ராப்ளம் நீங்க சொல்லலாம். எதுமா டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது, நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாருக்காவது சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நம்ம திருப்பி இன்னொருக்கா நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம தெளிவாக என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, தட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டெத்து பர சோல் இல்லைங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ சரி, கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் புதிய பாட்டில் கூட ஆத்மாவுக்கு அழிவு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா எங்கே போச்சு? கொஞ்சம் முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்ணல, பாவமே செய்யலை, அவருடைய ஆத்மா எங்கே போச்சு நம்ம பார்க்கணும். வசனம் படிங்க, மத்தேயு 26:38. அவர் தன்னுடைய ஆத்மாவை எங்க ஊத்திட்டாரு மரணத்தில். அப்ப நம்ம கொஞ்சம் வசனம் படிச்சோம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா என்ன செய்யல, பாவம் செய்யல, ஆனாலும் கூட அந்த ஆத்மா எங்க போயிட்டு இருக்குது இல்லைங்களா. அப்போ ஆத்மாங்கிறது வந்து அழிய முடியும், ஆத்மா அழியும், ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, சாவு இருக்குது, சாவு இருக்குது. ஆனா பொதுவா வெளியில இருக்கக்கூடிய விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்குது, ஆத்மாக்கு அழியிறதே இல்ல சொல்றாங்க. அப்ப இந்த நம்பிக்கையிலே நம்ம நம்பிட்டு இருந்தாக்கா எப்படி கரெக்டா, மகா பரிசுத்தமான விசுவாசமா, விசுவாசம் தான் மகா பரி மோஸ்ட் ஹோலி ஃபைட்டா இல்ல. அப்போ ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, சாவு இருக்குது. நெக்ஸ்ட், ஆத்மா வந்து என்ன பண்ண முடியாது, கண்ணுல கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா. சரி, அதை விட இன்னொரு இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா, ஆத்மாவுக்கு ரத்தம் இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க எந்த வியூ சொன்னா கூட பரவாயில்ல, ஆத்மாவுக்கு ரத்தம் இல்ல. சரி, அது கூட நம்ம வசனம் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லுங்க. சரி, அப்ப வந்து ஆத்மாவுக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க, தேவனுடைய வசனம் சொன்னா நம்மளா இல்லைங்களா. இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க நம்ம ஆயிரத்தி சொல்லலாம், ஆனா தேவனுடைய வசனம் என்ன சொல்றது பாருங்க, எரேமியா 2:34. எப்படி இருக்குதுங்க தேவனுடைய வசனம் பாத்தீங்களா, இன்னொரு கப்படி பாத்தீங்களா, குற்றம் இல்லாத ஏழை ஆத்மாக்களுடைய ரத்தம். அப்போ ரத்தம் கண்ணுக்கு தெரியுதா தெரியுது இல்லையா, அப்ப ஆத்மா என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம், அப்ப பாக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்காங்க, தட் இஸ் இன்விசிபிள் சொல்றாங்க பாத்தீங்களா. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு ஒரு ஆன்சர் நீங்க ஒன்று சொல்றீங்க, அப்புறம் வந்து நம்ம தேவனுடைய வசனம் செக் பண்றோம், இம்மிடியட் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதுக்கு போயிட்டு பெரிய தியாலஜி இல்ல போயிட்டு லெக்சர் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சிம்பிள் சிம்பிள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், வசனம் தெரிஞ்சா போதும் இல்லைங்களா. அப்போ ஏழை ஆத்மாக்களுக்கு, அப்ப ஆத்மாக்கு என்ன ரத்தம் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் கூட நம்ம கேட்கலாம், ஆத்மாவை வந்து கத்தியரிச்சு வெட்ட முடியுமா, இப்ப உங்களுக்கு வந்து டவுட் ஆகி போச்சு, ஏன்னா வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சரியா வசனம் நீங்க சொல்லிட்டு அந்த வசனம் என்ன சொல்ல சார் பண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, அதை வரலாம், அந்த வசனம் கூட செக் பண்ணலாம். அப்போ ஆத்மா என்ன பண்ணலாம், கத்தி எடுத்து குத்த முடியுமா, வேலை செய்ய முடியுமா? சரி, ஆமாங்க, வசனம் பண்ணீங்க. லூக்கா ரெண்டாம் அதிகாரம், லூக்கா ரெண்டாம் அதிகாரம் 51 பாருங்க, 35 பாத்தீங்களா. உங்களுடைய ஆத்மாவை கூட என்ன ஆயிடும், பட்டயம் உருவி போகும். அடுத்தது யோசுவா 11 பாருங்க, அது இங்க கேஜிவி படிங்க. நர ஜீவன்களை எல்லாம் என்ன பண்றாங்க, பட்டிய கருக்கினால வெட்டிட்டு. இங்கிலீஷ்ல எப்படி இன்னொரு கஷ்டம் பாத்தீங்களா, ஆல் த சோல்ஸ் தமிழ்ல எப்படி வந்துட்டு நர ஜீவன், நர ஜீவன்களுக்கு தான். ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா, நர ஜீவன்களுக்கு கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மாக்களை என்ன பண்ண முடியும், கத்தி எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. பிராணிகள் நர ஜீவன்களை கத்தியில வெட்டிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு க்வெஸ்சன் கூட நம்ம பார்க்கணும். ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியறது இல்ல, அழியறது இல்ல அப்படிங்கும் போது, அப்ப அது வந்து சாப்பிடுமா? இப்ப நீங்க கரெக்ட் ஆன்சர் என்ன, ஃபாஸ்ட் ஃபுட்டா அல்லது வந்து என்ன சாப்பிடுது, என்ன அது சாப்பிடு இல்லைங்களா? அப்ப வசனம் படிக்கலங்க, யாத்ராகமம் 12 அதிகாரம். அப்ப நம்ம அங்க என்ன பாத்துட்டு இருக்கிறோம்னா, நீசான் மாதத்துல பஸ்கா பண்டிகை ஆசிரியர் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணும், 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வச்சுக்கணும், ஆட்டுக்குட்டியை வீட்டுல வைக்கணும். வீட்டுல எத்தனை ஆத்மாக்கள் இருக்குதோ அத்தனை ஆத்மாக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த எவ்வளவு சாப்பிடுவாங்க, எந்த எத்தனை ஆத்மா எத்தனை எந்த அளவுக்கு சாப்பிடணும் கணக்கு பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரியும். அதுதான் தெரியும். அப்ப ஆத்மாக்கள் என்ன சாப்பிடுதப்பா, கறி கூட சாப்பிடும் இல்லைங்களா, மட்டன் சாப்பிடும். அப்ப இதெல்லாம் என்ன, டோட்டலா பார்க்க போனாக்கா இது இதனுடைய ஆன்சர் அப்ப என்ன, ஆத்மான அப்ப என்னதான் நம்ம வேதத்துல கண்டுபிடிக்கிறது? இப்ப நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த அஞ்சு கேள்வி நம்மளுக்கு கிளியர் ஆனவனே என்ன அப்படிங்க, நாம தான் அந்த ஆத்மான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு வசனம் இருக்கா சொல்லிட்டீங்க, ரைட்டு வசனம் இருக்கா, ஆத்மாதாயம் ரொம்ப கரெக்ட். ஆத்மா ரொம்ப தெளிவான வசனம், ஆத்மா கருவிக்குதான் கூட ஒரு கேள்வி கேட்டா அதை பிரதர் வந்து சொல்லிட்டு, அது நீதிமொழிகள் 19:2 இல்ல, நீதிமொழிகள் 19:2 பாத்தீங்களா. ஆத்மா ஆனா என்ஐவி ல பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷன். என்ஐவி படிங்க சார், 2 பாத்தீங்களா. இட் இஸ் நாட் குட் டு ஹேவ் ஜீல் வித்வுட் நாலேஜ். அறிவில்லாம தேவன் மேல ரொம்ப வைராசியம் பக்தி வைராக்கியம் அப்படி இப்படி காமிக்கிறது வேஸ்ட் சொல்றாரு. அவர் பத்தி நல்லா தெரிஞ்சா அவரு அது மேல அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும், அதுதான் வந்து ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு விசுவாசம். அப்ப ஆத்மா அறிவில்லாம இருக்கிறது நல்லது. அப்ப ஆத்மாக்கு என்ன இருக்குது, அப்போ அறிவு இருக்கு இல்லைங்களா. அப்ப இவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம சிம்பிள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போ நீங்க சொன்னீங்க நம்ம தான் அந்த ஆத்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப அதுக்கு தேவன் எப்படி விளக்கம் கொடுக்குறாரு? அப்ப தேவனுடைய வசனத்தில் நம்ம செக் பண்ணும்ல, அப்ப தேவன் தான் அதுக்கு வந்து விளக்கம் தரும். கரெக்ட், நீங்க வசனம் படிங்க, ஆதியாகமம் 2:7 இல்ல, தேவனே கர்த்தர் மனுஷனை பூமியின் மனிதனாலே உருவாக்கி ஜீவன் சுவாசம் செய்ய மனுஷன் ஜீவன். திருப்பி இன்னொரு வசனம் படிக்கலாம்,
தேவனே கர்த்தர் மனுஷனை பூமியின் மனிதனாலே உருவாக்கி
ஆமா
ஜீவன் சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானார்.
பாத்தீங்களா, அப்ப வந்து தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சரீரமே உருவாக்கி இருக்கிறார். எங்கிருந்து, மண்ணுனால, மண்ணுனா என்ன, மண்ணு களிமண்ணா, ஏதாவது பொம்மை மாதிரி செஞ்சுட்டு ஜனங்களை இப்ப கும்பிடுறது செய்யறாங்க, ஏராளமான பொம்மைங்க செய்யறாங்க, எப்படிதான் செஞ்சுக்காங்க, அந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தேவன் பண்ணி அதுல போயிட்டு அப்படியே மூக்கல உப்புன்னு ஊதுனாரு. தேவனால செய்ய முடியாது என்ன இருக்குது, அது எந்திரிச்சு அப்படின்னு சொல்ல முடியுங்களா, என்ன அது மண்ணு, பூமி மண்ணு அதெல்லாம் டக்கு நீங்க சொல்லலாம், சாதாரண மண்ணா சாதாரண களிமண்ணா பாத்துனாரு. ஏன்னா கம்ப்ளீட் பூமியில கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் வச்சு தேவன் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் சரீரம் உண்டாக்கிட்டு இல்லைங்களா, ஏதோ ஒரு பொம்மை செஞ்சு பண்ணு. இப்ப நம்ம இது எப்படி சொல்லணும், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் எங்க இருக்கு, 106 இல்லைங்களா, 106 எவ்வளவு இப்ப லேட்டஸ்ட் கரெக்டா நான் சொல்றது, 106 or 7 106. அப்ப 106 எலிமெண்ட்ஸ் மூலகங்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய உடம்புல இரும்பு இருக்கா, இரும்பு சத்து இருக்கா, இருக்குது. பாஸ்பரஸ் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது, ஆக்சிஜன் கம்ப்ளீட் உள்ள இருக்குது இல்லைங்களா. சல்பூரிக் ஆசிட் கையில் இப்படி பட்ட ஓட்டையார் பொத்துக்குது, ஆனா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லைங்களா. அப்போ தேவன் மனிதனால் உருவாக்கிட்டேன்னா ஏதோ கதை மாதிரி நம்ம கேட்டு போகக்கூடாது. தேவன் வந்து அந்த மாதிரி வந்து பண்றது இல்லை, எதுவுமே மேஜிக்ல தேவன் செய்யுது முதல்ல நம்ம புரிஞ்சுங்க. அப்போ மண்ணினால் உருவாக்குனாக்கா கம்ப்ளீட் எலிமெண்ட் சொல்ல வச்சு அவர் பண்ணிடுகிறார். ஆனா எப்படி படைச்சேன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருமா? ஆகுமா? ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து நிறைய கெமிக்கல் தியரிஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு கூட புரியுது இல்லை. அதுக்கு வந்து பெரிய பெரிய லட்சம் மண்டை உடைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு சொல்லி கொடுக்குறது. அது அது வந்து உண்மையாக போயா கூட தெரியாது, என்னென்னமோ இதெல்லாம் போட்டு கிளப்பாங்க ஈக்குவேஷன் கிளப்பு. ஆனால் இங்கே பார்த்தனா தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இரும்பு சக்தியில அயன் டேப்லெட் நீங்க சாப்பிடணும், கால்சியம் டேப்லெட் நீங்க சாப்பிடணும், கை கால் குறைச்சல் ஆயிடுச்சு ஜாஸ்தி முடியல அப்படின்னாக்கா என்ன கொடுக்கணும், கால்சியம் கொடுக்கணும். அப்ப கால்சியம் எங்க இருக்குது? மண்ணு அயன் எங்க இருக்கிறாங்க? கம்ப்ளீட் எல்லாமே எங்கதான் இருக்கிறாங்க? மணலுங்க. அப்ப பாருங்க, அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்புல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிருஷ்டிப்பு தேவன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு சரீரம் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, கண் இருக்குது, மூளை எல்லாம் உள்ள இருக்குது, வாய் இருக்குது, முக கை கால எல்லாம் சரீரமே எல்லாம் இருக்கு. ஆனா என்ன மட்டும் இல்ல, எந்திரிச்சுட்டு வேலை செய்யறது இல்ல, அப்படியே படிச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான். இப்பதான் தேவன் என்ன பண்றாரு, நாசியில வந்து என்ன ஊதுறாரு, சுவாசத்தை ஊதிட்டாரா இல்ல ஆத்மா ஊதிட்டாரா? கிளீனர் இல்லைங்களா? ஜீவ சுவாசம் ஊதிட்டார். அப்ப நம்ம ஜீவனோட இருக்கோம்னா என்ன வேணும், என்ன சுவாசம், அதுக்கு பேரு கெமிக்கல், கெமிக்கல் நேம் ஆக்சிஜன் இல்லைங்க, சிம்பிள் ஆக்சிஜன் நமக்கு வேணும் இல்லைங்களா, ஆக்சிஜன் வேணும். ஆனா அந்த ஆக்சிஜன் உள்ள ஊதுனோட என்ன அந்த சரீரம் எந்த சொன்னு பாரு. அப்போ ஒரு பாடி பிளஸ் பிரெத், அதுதான் என்ன வேணும், இப்போ ஒரு சரீரம் வேணும், அப்புறம் சுவாசம் வேணும் இல்லைங்களா. அப்ப ரெண்டு சேர்ந்து என்ன, ஒரு ஆத்மா ஆயிட்டு. அப்ப பாடி மட்டும் சரீரம் மட்டும் கிடக்குது, அதுக்கு சோல் சொல்லாமா? அல்லது வந்து இந்த ஆக்சிஜன் மட்டும் இருக்குது, அதை பார்த்து நம்ம சோல் சொல்லாமா? அப்ப எப்படி இருக்கணும், ரெண்டுமே கம்பைன்டு பொசிஷன்ல இருக்கணும். இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, இப்ப வாட்டர் இருக்குது, H2O இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பண்றோம், H2O சேர்ந்தா என்ன, இப்ப நம்ம தனியா ஊத்திடலாம். ஆனா H2O ஓவன் தனி பண்ணாக்கா கிளாஸ் ஊத்த முடியாது இல்லைங்களா, அது என்ன ஆயிடுச்சு, கேஸ் ஸ்டேட் ஆயிடுச்சு கரெக்ட் தானே. அப்ப ரெண்டு ஒன்னா சேரணும். அதே போலதான் வந்து இங்க கூட நம்ம பாக்குறோம், ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும், ஒரு சரீரம் வேணும், அப்புறம் சுவாசம் கூட வேணும். இங்க இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப அது மட்டும் இருந்தா போதுமா? அவன் வந்து ஒரு ஆத்தம் ஆயிடுச்சா அப்படின்னாக்கா ஆமா போதும். ஆனா அதுக்கு மேல தேவனுடைய வல்லமை கூட இருக்காது, தேவனுடைய வல்லமை மிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் கரெக்ட், அதை சொல்ல வந்த அதுக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க. இப்ப ஒரு ஒரு பாடி செத்து போச்சு, பாடி கிடக்கு. அப்ப வந்து ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் இருக்கு, பொண்ணு வந்து மூக்கு லேத்துனாக்கா அது வாங்கிக்குதா? அப்படி பண்றதுன்னா மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க பாத்தீங்களா. அப்ப என்னன்னா ஒரு மிராக்கிள், தேவனுடைய வல்லமை கூட அங்க இருக்கு. இது எப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லனா, இப்ப ஒரு கேன் இருக்கு, என்ன நம்ம இந்த என்ன கதையில சொல்றாரு நீங்க நினைக்கிறேன், ஒரு ரீசனபிள் பட் லாஜிக்கா இருக்கும். ஏதோ ஒரு கற்பனை கதை நம்ம சொல்றது சொன்னாக்க அது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு கேன் இருக்குன்னு வைங்க, இந்த கேன் நம்ம கேன்ல வந்து என்னன்னா ஒரு சரீரமா நம்ம நினைச்சோம். இப்ப இது வந்து எரிஞ்சோன்னு என்ன வேணும், லைட் தான் இல்லைங்களா, லைட் அங்க பத்த வச்சு, லைட் பத்த வச்சுன்னா எரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஃபோன் ஊதிட்டாக்கா அணைஞ்சிருது இல்லைங்களா. அப்போ வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை, சரி அந்த அந்த கேண்டில் மட்டும் அங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போ தானே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லைட் எப்படி எரிஞ்சு, இப்போ பத்த வைக்கிறோம், நெருப்பு கொண்டாந்து பத்த வைக்கிறோம், எப்படி எரியுது திடீர் லைட்டு, அது எப்படி பார்த்தீங்களா. ஆக்சிஜன் வந்து என்ன இருக்குது, அந்த திடீர் இருக்கிற அந்த கார்பன் கூட சப்போர்ட் ஆகி நம்மளுக்கு தொடர்ந்து ஒளி கொடுத்துருக்குது. அவ பாருங்க, ஆக்சிஜன் மட்டும் இருந்தா பத்தாது, அதே டைம்ல வந்து கேண்டில் மட்டும் இருந்தா கூட பத்தாது. என்ன வேணும் அந்த இடத்துல, தேவனுடைய ஒரு வல்லமை கூட அது போய் வச்சா எரியுமே, அதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா யாராவது? இது ஏன் வந்து ஆக்சிஜன் இது கூட சேர்ந்துட்டு கார்பன் கூட சேர்ந்து எரியுது அப்படிதான் சொல்றோம். எப்படி எரியுது, இப்ப நம்ம பைக்ல வந்து பெட்ரோல் ஊத்துறோம், அது ஃபயர் ஆகி எனர்ஜி கொடுக்குது, எப்படி கொடுக்குது சொல்ல முடியுமா? கொடுக்குது எனர்ஜி கொடுக்குது, நம்ம போறோம் வர்றோம் எல்லாம் பண்றோம். ஆனா எப்படி கொடுக்கு தண்ணி ஊத்தினா மட்டும் கிடைக்கிறது இல்ல, சொல்ல முடியல பாத்தீங்களா. அப்போ அப்ப தேவன் என்ன பண்ணுகிறான்னா அவருடைய வல்லமை கூட அங்க தேவைப்படும். அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லுவாரு. அப்போ ஒரு ஒரு சரீரம் ஜீவனோட இயங்கணும்னாக்கா சரீரம் வேணும், சுவாசம் வேணும், அதுக்கு மேல தேவனுடைய வல்லமை கூட இருக்கு. ஆனா ஒரு ஆத்மாவை நம்ம டெஃபினேஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுத்துடலாம்னா, ஒரு சரீரம் பிளஸ் சுவாசம் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் இல்லைங்களா, அப்படிதான் பண்றோம். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆதியில ஒரு ஆத்மா உண்டு பண்ணும்போது, ஆதியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இந்த முதல் ஆத்மா உலகத்துல கிளியரா, அப்புறம் அங்கிருந்து ரெண்டாவது ஆத்மா யாரு தேவர்கள் வந்தாச்சு இல்லைங்களா. அதனால சிஸ்டர் தெளிவா சொல்றாங்க ஆத்மா ஆதாயம் இல்லையா. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள் தேடிட்டு இருக்கிறாங்களா ஜனங்க, அல்லது அழிக்கவே முடியாத ஆத்மாக்கள் தேடிட்டு இருக்கிறாங்களா சரிங்களா. அப்ப நம்ம பாக்குறோம் சில பேர் உங்க உங்க சபைக்கு எத்தனை ஆத்மா வருது கேக்குறாங்களா இல்லைங்களா. அப்போ அந்த டைம்ல யோசனையே வர்றதில்ல. அப்போ ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்கு, நம்ம வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம் அப்படி திங்க் பண்றது இல்ல. எத்தனை ஆத்மா வருது, 50 ஆத்மா வருது, வந்து திரும்பி சொல்லுங்க வந்து திரும்பிச்சு. இப்போ ஒரு 15 வேற சதிக்கு போயிட்டு இல்லைங்களா. ஆமா, அப்ப ஆத்மா வந்து தெளிவா சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க எல்லாமே தெரிஞ்சிருந்து, ஆனா டீட்டெயில்ஸ் தெரியல அவ்வளவுதான். அப்ப எத்தனை ஆத்மா வந்து திரும்பிச்சு, 50 வந்து திரும்பிச்சு. இப்போ இப்போ வந்து ஒரு பாதி புரிஞ்சிருச்சு கரெக்ட். அப்ப நீங்க பாருங்க இந்த தேவன் முதல் முதல் ஒரு ஆத்மாவை ஆதாம சிரிச்சுட்டார். இப்ப எப்படி ஆத்மா கையை உருவாக்கிட்டு இருக்கு, இப்ப நம்ம கூட ஒரு ஆத்மா நம்ம சொல்றோம், இப்ப நம்ம எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறோம், தேவன் இப்ப எப்படி ஆத்மா கையை உருவாக்கிட்டு இருக்கிறார் பாத்துக்கீங்களா. அப்ப இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். அது வந்து பிரசங்கி 11:5 தெளிவா சொல்லிட்டு
இருக்கிறார்.
ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியினுடைய வயிற்றுல குழந்தைகள் எலும்புகள் உருவாகும் விதம் பாத்தீங்களா. இப்ப வந்து சொல்ல முடியுமா இப்ப எப்படி ஆத்மா உருவாயிட்டு கர்ப்பவதியினுடைய தேவன் வந்து அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். இன்னும் கூட வந்து ஆத்மா உருவாக்குறது நம்ம அந்த சக்தி நம்மளுக்கே கொடுத்தாரு. இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஃபாதர் அல்லா, எனக்கு என்ன சக்தி கொடுத்துட்டாரு தேவன், இன்னொரு ஆத்மாவை நீயே உருவாக்கிக்கோ உண்மையா இல்லைங்களா. நான் மட்டும் இல்ல, அப்போ உயிர் உள்ள எல்லா பிராணிகளுக்கும் தேவன் என்ன பண்றாரு, ஒரு ஆத்மா உருவாக்கக்கூடிய சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதானே எதாரு. அப்ப இது இந்த விஷயம் யாராவது சொல்ல முடியுமா, கர்ப்பவதியினுடைய வயிற்றுல வந்து எப்படி அந்த குழந்தையினுடைய உடல்ல வந்து சுவாசம் போகுது, எப்படி எலும்பெல்லாம் உருவாகுது சொல்ல முடியுங்க. அப்ப அங்க என்ன என்ன நடக்குதுங்க, தேவனுடைய வல்லமை நடக்குது, அது ரொம்ப பிரதானம். அப்ப ஒரு ஆத்மா வந்து இப்படிதான் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு பாக்கணும். அப்போ அந்த சோல் அப்படின்னாக்கா இதுல எப்படிய வார்த்தை என்ன நம்ம பார்க்கணும். ரொம்ப சிம்பிள், இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க எல்லாருமே ஏற்காலும் வந்து எஜுகேட்டட் பீப்புளா இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். நம்ம அது கூட இங்க நம்ம கொண்டு வந்துச்சிருக்கோம். என்னங்க உயிருள்ளாணி எது வேணும் அதுக்கு சொல்லிடலாம். மஞ்சள் மட்டும் இல்ல, விலங்குகள் கூட சொல்லிடலாம். அப்ப விலங்குகளுக்கு வந்து வசனம் சொல்லுதா, விலங்குகள் வந்து சோல் சொல்லிருக்கா தேவன் அப்படின்னாக்கா, நீங்க அப்படி ஒரு வசனம் இங்க படிச்சாங்க யோசுவா 11:1 நீங்க இங்கிலீஷ்ல எப்படி படிச்சீங்க, தமிழ்ல எப்படி படிச்சீங்கன்னா நரஜீவன்களை எல்லாம் கட்டினாங்கன்னு சொல்லி. அப்போ கேஜேவில எப்படி இருக்குது சோல் இல்லைங்களா. இன்னொரு வசனம் என்னாகமும் 31 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ 31:30 படிங்க. அது
பால் பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதிகள் ஆடுகள் ஆகிய சகல மிருகங்களிலும் 50:1 வீதமாய் வாங்கி அவர்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுத்து.
அப்போ மாடுகள் கழுதிகள் மனிதர்கள் சகலவித மிருகங்களிலும் என்ன பண்ணுதோ 50 அப்ப மிருகங்கள் எவ்வளவு வாங்கணும்? மாடுகள் கழுதிகள் ஆடுகள் ஆகிய சகலவித மிருகங்களிலும் 50:1 எடுத்தோம். அப்ப கேஜேவில் எப்படி இருப்பார்?
என்ன
சொல்றீங்க?
Those shall take one portion of 50 of the person, of the beast, of the asses, of the flock, of all manner of beasts, and give them unto the Levites, which keep the charge of the tabernacle of the Lord.
அது வருங்களா? கேட்டீங்களா? ஜிவஸ்ட் அது என்னவி?
31.
சிஸ்டர் உங்களுக்கு வருதா சோல்ஸ் வருது பாருங்க. 30 ஒரு பிராணி அது இங்கிலீஷ்ல எப்படி வருது?
ஒன் சோல் ஆஃப் 500.
அப்ப பிராணிகள் நரஜீவிகள் கூட என்னதான் சொல்லிட்டு பைபிள்ல சோல் தான் சொல்லிட்டு. இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா ஒரு வசனம் நான் காமிக்கிறேன். அது வந்து யாத்ராகமும் 1:5 ஐந்தாம் வசனம். அது கேஜேவில படிக்கும், தமிழ் பஸ்ல படிங்க. யாத்ராகம் 1:5. யாக்கோபினுடைய கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். கேஜேவில எப்படி
இருக்குது?
எத்தனை சொல்ஸ் யாக்கோபினுடைய வயசுல பிறந்தவங்க எத்தனை சொல்ஸ் பாத்தீங்களா? தமிழ்ல வந்து எப்படி கிரமம் நல்லா கரெக்டா போட்டுக்கிறேன். கர்ப்பப்பிறப்பு 70 பேர். அது ஆங்கிலத்துல எப்படி இருக்குது? இங்கிலீஷ்ல எப்படி இந்த என்ன வேணும்? பெரிய பெரிய விளக்கம் பெரிய பெரிய கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜனங்கிற. அப்ப எப்படி வந்து இது வந்து மனுஷங்களுக்கும் சோல் சொல்றாங்க, மிருகங்களுக்கு கூட சோல் எப்படி தேவன் சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, மிருகத்து கூட என்ன இருக்குது? சரீரம் இருக்குது, அப்புறம் ஆவி கூட இருக்குது, சுவாசம் கூட இருக்குது. நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் சேம் அதே மாதிரி. நம்ம என்ன எப்படி சாப்பிட்றோம் அதே கன்செப்ஷன் கூட அப்படிதான் இருக்கு, டைஜஷன் கூட அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? சாவு கூட எப்படி இருக்கு? நம்ம மாதிரியே தான் இருக்கு. நம்ம பிறக்கிற மாதிரியும் அது கூட பிறக்குது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே சோல்ஸ். பிளாட்டுக்கு பிளாட்டுக்கு வந்து அவ்வளோ சொல்லல, பிளாட்ல வரதில்லை, பைபிளில் வரதில்லை. அப்புறம் அவனுக்கு கீழே கூட எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிக்கலாம், ஆளுகை கொடுத்துருக்கார், ரூலிங் கொடுத்துருக்கார். அப்ப பாருங்க மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்காரு அதே தான் மிருகத்துக்கு கூட. வசனம் நம்ம படிக்கலாம், பிரசங்கி 3:18-21. ஆத்மா விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா எதுல வித்தியாசம் ஆயிட்டு மனுஷர் இன்டெலிஜென்ஸ்ல இல்லைங்களா? அறிவு எப்படி நம்மளுக்கு எப்படி அதான் 6வது அறிவு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கிறார். அந்த 6வது அறிவு தான் வந்து தேவன் எப்படி எதிர்பார்க்கறன்னா, எந்த மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு தான் பார்க்கறேன். அப்ப அந்த ஒரு வாய்ப்பு தான் நீங்க நம்ம எல்லாரும் கொடுத்துருக்கிறார். சரி, அந்த இன்டெலிஜென்ஸ் தான் தனியாக்குதே ஒழியா, மற்றபடி சுவாசம் சரீரம் எல்லாம் ஒன்று தான். அப்ப இதை எப்படி நம்ம விளக்கிடலாம்? அப்ப நம்ம நம்ம சுவாசம் மிருகத்தினுடைய சுவாசம் எல்லாம் ஒன்று தானா? ஒண்ணுதான் இல்லைங்களா? அப்போ சுவாசம் எல்லாம் ஒண்ணு. அப்போ நீங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப ஆத்மான்றது வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன ஆத்மான்றது? ஒரு மனுஷன் தான். அப்ப தேவன் வந்து இந்த ஆத்மாவை என்ன மாதிரி படைச்சிருக்கிறார்? நம்ம கொஞ்சம் வசனம் படிக்கணும். சங்கீதம் 139:14. பாத்தீங்களா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய். எவ்வளவு ஹியூஜ்! இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட்னால கூட சரியா கண்டுபிடிக்க முடியுது இல்ல, ஹியூமன் பாடி இல்லைங்களா? உலகத்திலேயே ரொம்ப அழகானது எது சொல்றாங்க? ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி தான் சொல்றாங்க. மைக்கேல் ஏஞ்சலோ இவங்கெல்லாம் சிலை வடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? மனிதன் மனித உருவத்தை சிலை வடிச்சு உலக புகழ்பெற்ற சிலைகள் அதில். அப்போ இந்த மனிதனுடைய உருவாக்குதல் பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய். படிங்க அப்புறம் தொடர்ந்து. சரி, நம்முடைய சிருஷ்டிப்பு ஆரம்பம் நீங்க பாத்தீங்கன்னா இல்லைங்களா? அப்ப நம்ம ஆரம்பம் எப்படி ஒரு 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 கருவனுடைய ஆரம்பம் எப்படி தனிக்க தெரியுது? குறிப்புகள் கூட ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன மட்டும் இருக்குது? ஜீவன் மட்டும் இருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு, ஆனா உடல் சரீரமே இல்ல. அப்புறம் மனுஷன் சாகும் போது என்ன இருக்கு? சரீரம் இருக்குது, உயிர் மட்டும் இல்ல. பாருங்க, அந்த பிறப்புல கூட தேவன் மிராக்கி தான் வச்சிருக்காரு, சாவுல கூட மிராக்கி தான் வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த திட்டத்துல இந்த மனுஷனுடைய படைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. குறிப்பா மத்த எல்லா கோல்ஸை விட மனிதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப மனிதனுடைய உடம்புல பத்தி கொஞ்சம் சயின்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்கல. எவ்வளவு போன்ஸ் இருக்கு? 206 போன்ஸ் இருக்குது. அப்புறம் த லார்ஜஸ்ட் போன் டை போன், கரெக்ட். ஸ்மாலஸ்ட், கரெக்ட், கோக்ஸ். அப்புறம் ஸ்கின் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சொல்ல முடியுங்களா? பாடியில் நமக்குலாம் கண்டுபிடிச்சிருக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆம், அதான் அடல்ட். இதை நம்ம சொல்றது வந்து அடல்ட் தான், சாதாரண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 20 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 20 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஆமாங்க. அப்புறம் வந்து எவ்வளோ முடியல, எவ்வளோ தலையில் எவ்வளோ முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 1,50,000,000 இருக்கு. அப்போ ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா முடி விழுந்துடும், 3 வருஷத்துக்கு ஒருக்கா விழுந்து முடியும். அப்புறம் வந்து நம்முடைய மசில்ஸ் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? வெரி குட், 650 வந்துருக்கு. சரி, ஜாயின்ஸ் எவ்வளோ இருக்கு சொல்லலாம்? 100 ஜாயின்ஸ் இருக்கு, கரெக்ட், 100 ஜாயின்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து எவ்வளோ இந்த வெயின்ஸ் ஆர்டரிஸ் எல்லாம் இருக்குது, இதை வந்து அளந்து பார்க்குறாங்க. நீளம் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? 20 கிலோமீட்டர். இது எவ்வளோ வருது தெரியுங்களா? 60,000 மைல்ஸ். அடுத்தது வந்து நம்முடைய உடம்புல நரம்பு செல்கள் இருக்கு இல்லைங்களா, நியூரான்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்குது? அதுனாக்கா 30,000 மில்லியன் இருக்கு, 30,000 மில்லியன் இருக்கு உள்ள. அடுத்தது வந்து நம்ம நாக்குல ருசி எவ்வளவு எவ்வளவு டேஸ்ட் பட்டு போற இல்ல டேஸ்ட். நீங்க சொல்றது என்னன்னா, அந்த நான் கேக்குறது என்னன்னா, நீங்க சொல்றது டேஸ்ட் இப்போ இனிப்பு சுகர் பூ அதை சொல்றீங்க. நான் கேட்கறது நீங்க கேட்கறது என்னன்னா, நாக்குல எத்தனை டேஸ்ட் பட்டு இருக்கு? டேஸ்ட் பட் நம்ம அந்த ருசி கண்டுபிடிக்கிற சக்தி எப்படி வருது? புளி புளியா இருக்கு. அதே போல தெரியுங்களா, 9,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கு, 9,000 இருக்கு. அப்புறம் வந்து நம்ம தொடு உணர்ச்சி இருக்குது, அப்படி தொட்டாக்கா நெருப்புக்கு தனியாக தெரியுது, கிளி வச்சா தனியாக தெரியுது, கிளி வைக்கிறாங்க நமக்கு தெரியுது. அப்புறம் ஐஸ் கட்டி வச்சாக்கா ஓ ஐஸ் மாதிரி இருக்குது நமக்கு. இதில் இந்த இது இந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 4 மில்லியன் ரிசப்டார்ஸ் இருக்கு, 40 லேக்ஸ் இருக்கு, 40 லேக்ஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய பிரெயின் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 1000 டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அந்த பக்கம் நிற்கணும் இல்லைங்களா? ஒரு சின்ன வலியை வந்து அந்த நம்மளுடைய பாடியில் ஒரு சின்ன பூச்சி கொலை கூட என்ன சொல்லுது, உடனே மெசேஜ் சிக்னல்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துருக்கு, உடனே நம்ம கையில் அந்த ஸ்பாட்ல போயிட்டு ஒரு கொசு கடிச்சாக்கா இம்மிடியட் இல்லைங்களா? அதனால தான் கொசு என்ன பண்ணிட்டு ரிசப்டார்ஸ் வந்து 4 மில்லியன் ரிசப்டார்ஸ். அப்போ நம்ம பாக்குறோம் ரொம்ப ஒரு அந்த கிரே மேட்டர் உங்களுக்கு தெரியும், பிரெயின் வந்து எவ்வளவு வெயிட்டுங்க ஒருத்தருக்கும் 200 கிராம்ஸ் தான் இருக்கு. நாங்க இருக்கா 200 கிராம்ஸ் ஆவரேஜ் இருக்குது, ஜாஸ்தி கம்மி கூட இருக்கலாம். அப்ப வந்து ஒரு ஆவரேஜ் வந்து 200 கிராம்ஸ் தான் இருக்கு. ஆனா வந்து அது எங்க இருக்குதுன்னா அதனுடைய செயல்பாடுகள் நீங்க பாருங்க, அவ்வளவு இந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியில நம்ம பாக்குறோமே ஆரம்பத்துல அப்படியே வேஷமா பாத்துட்டு இருக்கிறாங்க, மாசம் போக 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 அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை நீங்க பாருங்க. அவ ஒரு பெரிய யானை கூட சொல்லித்தர முடியாது அவ்வளவு விஷயம், அவங்க அதுக்கு ட்ரெயினை பண்றதுக்கு எத்தனை கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஆனா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள் சொல்லி கொடுக்குறோம், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு வராங்க. அப்போ பெருசாக பெருசாக இந்த பிரெயினுடைய வளர்ச்சி அப்போ எல்லாமே என்ன ஆயிட்டுக்குதுன்னா ஒரே மாதிரி வேலை செய்யுது, வேறு மசில்ஸ் போன்ஸ் அப்புறம் வந்து டிஷ்யூஸ் ஆர்டரிஸ் வெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, ஹார்ட் நினைச்சு பாருங்க, ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் இல்லைங்களா? எவ்வளோ மாதிரி இந்த லார்ஜஸ்ட் மசில் இந்த பாடி ஹார்ட் மசில் தான் ரொம்ப பெருசு சொல்றாங்க. அப்போ அதில் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் தேவைன்னு வச்சுருக்காரு, அப்போ மற்ற பிரெயின் எல்லாம் எலக்ட்ரிக் கண்ட்ரோல் வச்சுருக்காரு, என்னமோ வச்சுருக்கு. ஸோ இந்த கண்ணு நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த கண்ணு பாருங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ ஒரு ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் அந்த பக்கம் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி அதனுடைய ஃபோக்கஸ் அந்த டிஸ்டன்ஸ் பொருள்களுடைய டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணு, அந்த பொருள் இவ்வளோ தூரம் இருக்குது நம்ம சொல்லுவேன், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறார், எப்படி சொல்கிறேன் இம்மிடியட் கால்குலேட் பண்ணு. அப்போ கண்ணு மூடி கண்ணை முடிக்கும் போது அதனுடைய கால்குலேஷன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்த கேமரா மாதிரி இருக்கு வேலை செய்யுது இல்லைங்களா? அப்போ அவ்வளோ ஒரு ஒரு ஆச்சரியவிதமான ஒரு பாடி அமைப்பில் தேவன் இந்த ஆத்மாவை உருவாக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலன்னா இந்த ஆத்மாவினுடைய அழிவு எப்படி வரும் இல்லைங்களா? ஆத்மாவினுடைய அழிவு எப்படி வரும்? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும். அப்போ இந்த ஆத்மா வந்து எப்படி சாகிறதுங்கிற ஐடியா வந்து ஜனங்களுக்குள்ள அது கூட நம்ம பார்க்கணும். இப்போ ஜனங்கள் வந்து உறுதியாக நம்புறாங்க, இப்போ மனுஷன் செத்து போயிட்டாக்கா அந்த ஆத்மா இறைவனடி செய்யணும் அல்லது வந்து சாந்தி அடையணும், ரொம்ப ஜாஸ்தி வந்து அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது இந்த தாட் எப்படி வந்துச்சு ஜனங்களுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, கரெக்ட். அப்போ தேவன் சொன்னாரு, நீ தாயா வந்து அந்த ஜீவ ஆத்மா, நீ வந்து இந்த கண்ணியை நீ புசிக்கும் நாளிலே என்ன ஆயிடுவேன். அப்போ சாத்தான் என்ன சொல்றேன்னா, நீங்களே தான் அந்த ஆத்மா, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எமர்ஜென்சி டேஞ்சர்ல மாட்டாக்கா அங்கிருந்து அந்த அந்த காலத்துல இப்ப அப்படி இல்ல அந்த காலத்துல இருக்குங்களா? ஓ எஸ்ஓஎஸ் கேட்டுக்கானே, எஸ்ஓஎஸ்னாக்கா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சோல்ஸ் இல்லைங்களா? அப்ப உடனே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அங்க ஓடி போயிட்டு ஆத்மாவை தேடி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அந்த ஜனங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப சேவவ சோல்ஸ் அப்படின்னாக்கா ஜனகதா அந்த ஆத்மா. அப்போ இந்த பொய் வந்து சைத்தான முதல் முதல் அந்த உலகத்துல த ஃபர்ஸ்ட் லைஃப் இந்த யூனிவர்ஸ் தேவனுடைய சிருஷ்டிப்புல. அப்ப நீங்க கூட கேட்கலாம், ஏன் வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்துச்சு உலகத்துல கேட்கும். அப்ப அது வந்து நம்ம தனியா டாபிக் பார்க்க போறோம், ஏன் தேவன் தீமையை இந்த உலகத்துல அனுமதிச்சுக்கிறார். அப்புறம் சாத்தான் பத்தி கூட ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ 99.9% பீப்புள் என்ன நம்புறாங்க, ஆத்மா அழியறது இல்ல கண்ணுக்கு தெரியறது இல்ல. இப்ப நீங்க ரோட்ல போய் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு டவுட் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாரு உங்களுக்கு? யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இல்லைங்களா? ஆத்மா வேற இல்ல, நம்ம தான் அந்த ஆத்மா அப்படின்னு சொன்னாக்கா யாரோ ஒரு போகணும் 10 பேர் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம், போக 10 பேர் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம், என்ன சொல்றான்னு பார்க்கலாம், இதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ பொய்யான போதனை சொல்றாங்க. அப்ப சாத்தானுடைய மெத்தட் உங்களுக்கு தெரியும், அது வந்து தீமையை எப்படி சொல்லிடுறாரு, நன்மை என்றும் நன்மையை தீமையிலும் ஒளியை இரண்டும் இருளை வெளிச்சமாக மாற்றி சித்திப்பை கசப்பு சொல்றது கசப்பை ஜனங்கள்லாம் அப்படி நம்புகிறாங்க. நல்ல உண்மை பொய்ய வந்து உண்மை அப்படி நம்பிடுறாங்க, அது உலகளாவிய யூனிவர்சல் ட்ரூத்தா நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சத்தியம் பாருங்க, அமைதியா வந்து பேசிட்டு இது யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த சத்தியத்தை?
ஒன்லி ஒன் ட்ரூத் நம்ம அது ஒண்ணு, அது யாரும் மாத்த முடியாது, யாரு யாருக்கு சொல்ல. ஆனா அந்த சத்தியம் அது ஸ்ட்ராங்கா நிக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி வந்து இந்த அழியுறது இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து யாருதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, தேவன் தான் நம்மளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் பிறந்துட்டு இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்றோம், அப்புறம் செத்து போ இவ்வளவு தானா முடிச்சா அவ்வளவுதானா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து யாருமே வந்து செத்து போயிட்டாக்கா, இப்ப பாருங்க ஒரு ஒரு வீட்டுல சாவுன்னா கூட இப்ப வந்து பிரிஸ்டெல்லாம் வர்றாங்க, இல்ல சாவு வச்சு அடக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆமாங்க இவர் முடிச்சாரு, இவர் அவ்வளவுதா, இவர் வந்து நெக்ஸ்ட் டே வீட்டுல இருந்து வருவாரு, ஏசு கிருஷ்ணனுடைய நாள் வரும்போது சொல்றாங்க. அப்படி சொல்றது இல்ல, நீங்க நல்ல மைண்ட் வாட்ச் பண்ணும். என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு வேண்டி இப்ப இவருடைய இவர் எங்க இருக்காரு, இப்போ பரலோகத்துல ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிறாரு இல்லைங்களா? நல்லது செஞ்சவங்களா பரலோகம், தீமை செஞ்சவங்களா நரகம் சொல்றாங்க. ஆனா நல்ல பிடிக்காத செத்தால கூட போய் அங்க என்ன சொல்றாங்க, அவரு கூட ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கா ஜனங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அப்படி சொன்னாக்கா இல்லை, இப்ப இவர் நரகத்துக்கு தான் சொன்னாக்கா பாருங்க. அப்ப எல்லாம் வந்து ஆனா அந்த அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதே டைம்ல புளிமேட்டில் கொண்டு வைக்கும் போது என்ன சொல்ற, இவரை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் எல்லாரும் மூணு டைம் போடுறாங்க மண்ணு, எதுக்குனாக்கா இவரை உயிர்த்தெழுக்கிற நம்பிக்கையில இவர் நடக்கும் போன்றான். அப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு பரலோகம் போயிட்டே இருந்தாரு, இப்ப பார்த்தாக்கா உயிர்த்தெழுந்து வருவாரு சொல்றாரு, எது உண்மை? ஜனங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கிறது இல்ல, ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப துக்கத்துல இருக்கிறதுனால அது வந்து. ஆனா நீங்க பாருங்க, தேவன் தான் அந்த மனுஷனுக்கு வந்து நம்மளுடைய மனசு என்ன ஒத்துக்கிட்டு இல்லைன்னா, நம்ம அவளுக்கு தான் செத்து போனா அவளுக்கு தான் முடிஞ்சு அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு ஏத்துக்கவே மாட்டேங்க சரிதானே? ஏதோ ஒரு வகையில யாராலும் ஒரு தியாரி சொல்லிட்டு, ஏதோ ஒரு வகையில அவன் ஏழு ஜென்மா
இருப்பான்.
அது நம்ம சொல்லலாம், திருப்பி சொல்லலாம், அது வந்து சப்ஜெக்ட்ல வந்து பக்க பக்கம் வந்துட்டு நம்ம. அப்போ பாருங்க ஒரு வசனம் நீங்க படிக்கணும், பிரசங்கி 3:11 வசனம், அதுல என்னவி பைபிள் வச்சிருக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு, அது படி. உலகத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்புறம் பாத்துட்டீங்களா, அப்ப வந்து என்னாச்சு, உலகத்தை வந்து நம்மளுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறாரா, புரியல, உலகத்தை நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறார், உலகத்தை நாங்க உலகத்துடைய ஆசைகளை உள்ள வச்சுட்டா சரியா? அதை நம்ம பாக்கணும், அது என்ன இதுல ரொம்ப நல்லா இருக்குது. பாத்தீங்களா, இட்டர்னிட்டி நித்திய துவம், நித்திய துவம் நம்மளுடைய உள்ளத்துல தேவன் தான் வச்சுக்கிறார். அப்ப ஆதாரம் இடத்துல சொன்னாரு, நீ இந்த கனியை புசிக்கும்னாலே நீ என்ன ஆயிடுவ, செத்துருவ. ஆனா கனி புசி நெக்ஸ்ட் கஸ்ட் நான் முடிஞ்சு சரி. அப்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒரு ஆன்சருக்கு போயிடலாம்னா, அப்ப அந்த சாவுல மனிதனுடைய சாவுல அவனுடைய ஆத்மா செத்து போகுது. அப்ப அந்த அந்த டைம்ல அவனுக்கு என்ன ஆகுது அதை நம்ம பார்க்கணும், வசனம் படிக்கணும். அது பாருங்க பிரசங்கி 9:4 வசனம். கண்டிப்பா நாய் என்ன பண்ணுது போய் பயங்கரமா மேலே கொலைக்குது கடிக்குது எல்லாம் பண்ணலாம். அப்ப என்னன்னா, அந்த உயிருக்கு வந்து அவ்வளவு ஒரு மதிப்பு தேவன் கொடுத்துருக்கிறார். அடுத்த வசனம் 5:6 பாருங்க, பாத்தீங்களா, மரித்தவர்களுக்கு என்ன இல்ல, இனி ஒரு பலனும் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சா. நெக்ஸ்ட் வசனம் நெக்ஸ்ட் படி தொடர்ந்து, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உயிருக்குற வரைக்கும் தான் அந்த மாதிரி போட்டி பொறாம இல்லைங்களா, என்னாலாமா அவங்கள ஏமாத்தி இவங்களை ஏமாத்தி என்னென்னமோ பண்ணிட்டுக்கிறாங்க ஜனங்க. ஆனா மரணத்துல உலகத்துல எவ்வளவு பெரிய சொத்து பேர் வாங்கி வச்சிருந்தாலும் கூட அவங்களுடைய பேர் இப்ப சொல்றது, இப்ப ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி பத்தி ரொம்ப பெருபலியமா பேசுறாங்களா,
ஒரு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க அவளை. இப்ப இந்திரா காந்தி பேர் சொல்றாங்களா, இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு சொன்ன கூட அது இந்திரா காந்தி என்ன காலமோ என்னமோ அவங்க யோசிப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. பத்தாம் வசனம் படிங்க. ஒரு மனுஷன் செத்து போயிட்டாக்கா அங்க என்ன இல்ல, செய்கையும் அறிவும் வித்தையும் ஞானம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஆத்மாவே இல்ல, இப்போ புரிஞ்சிட்டு இல்லைங்களா. அப்ப சாபல வந்து என்ன நடக்குது, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். அது வந்து பிரசங்கி 12:7 பாருங்க. சிம்பிள். அப்ப ஒரு சோல் சாகும் போது என்ன ஆகுது, ஆவி தனியா பிரிஞ்சிருக்கு, சரீரம் தனியா போயிட்டு இருக்குது. அப்போ
சொல்லும்போது
நான் வரேன் அந்த பாயிண்ட் சிஸ்டர் கேட்டுக்கிறேங்க. நான் அதுக்கு ஆக்சுவலி இந்த லெசன்ல வரல, அப்புறம் உங்களுக்கு நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அந்த ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா. அப்போ நம்ம பாக்குறோம் இந்த சாவுல மனுஷனுக்கு என்ன ஆகுது, இல்ல கொஞ்சம் கூட யோசனை இல்லை இல்லைங்களா. செத்து போய் கிடந்துட்டு இருந்தாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா செத்துட்டு இருக்கு, அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்களா. இப்ப வெளியில பேசிக்கிறாங்களே, பாடி எப்ப சார் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு நேராச்சு பாக்குறாங்க, டைம் பாக்குறீங்க இல்லைங்களா. அதுக்கு பேர் என்ன ஆயிடுது, அப்புறம் பேர் கூட சொல்றது இல்லை, பாடி ஆயிடுச்சு பேர் இல்லைங்களா. அப்படித்தான் வருது. அப்போ செத்து போனாக்கா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நாலேஜ் கூட இல்ல. நெக்ஸ்ட் ஒரு வசனம் நீங்க பாருங்க, சங்கீதம் 6:5. சங்கீதம் 6:5 பாத்தீங்களா. பாதாளத்துல என்ன பண்றது இல்ல, துதிக்கிறது இல்லை. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, செத்து போனவங்கிட்டதான் போயிட்டு அவர் நல்லா குடிக்கிறாங்கக்கா, அந்த வருஷம் அந்த நாளில் வந்துச்சுன்னா போய் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் நம்ம பாப்பா வந்து குடிப்பாரு அப்படின்னு பாட்டில் வாங்கி வைக்கிறாங்க, பிரியாணி கொண்டு போய் வைக்கிறாங்க, வேஸ்ட் துண்டெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லைங்களா. கல் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. ஆல் சோல்ஸ் டே இல்லைங்களா, நவம்பர் 3rd இல்லை செகண்டா, ஆல் சோல்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே நல்லதே தெரியாது. சரி ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறோம் 115:17 சங்கீதம் பாத்தீங்களா. கர்த்தரை என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுக்கிறாங்க, செத்து போய் 3rd நாள்ல கறி இல்லைங்களா, கறியை வைக்கிறது அதாவது கொண்டு வச்சாக்கா அப்ப என்ன பாத்துட்டு அப்பா வந்து சாப்பிடறதா பாக்குறது இல்ல. காக்கா வந்து எடுத்ததுனாக்கா ஓ எங்க அப்பா வர்றாரு, காக்கா அவங்க அப்பா இல்லையா, நீங்க நினைச்சு பாருங்க என்னென்னமோ தடம் போயிட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய வசனம் தெளிவா சத்தியம் சொல்லுது, செத்து போயிட்டாக்கா அவங்களுக்கு சுத்தமா எந்த விதமான ஞாபகமும் இல்ல. தேவன் மேல கூட அவங்களுக்கு ஞாபகம் சுத்தமா வந்து அவங்க செத்து போனவங்களை போய் கிளி வச்சாத சொல்றேன் இல்லைங்களா. ஏதாவது பண்ணக்கா ஒண்ணுமே தெரியுது, சுத்தம் ஒண்ணுமே தெரியுது. அடுத்த வசனம் ஏசையா 38:18-19. விளக்கமே தேவையில்லை. தேவன் துதிக்க முடியும், செத்து போனவங்க என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. ஆனா ஜனங்களுடைய நம்ம ரோமன் கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்குன்னே ஒரு நாள் வச்சு அங்க போயிட்டு இப்ப செத்து போனவங்களை மேரி இருக்க மேரி செத்துட்டு, அப்ப நிறைய வந்து செயின்ஸ் எல்லாம் செத்துட்டு சொல்றாங்க. அப்போ சேவியர் அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் போய் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்ட மேரியா நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஆனா வசனம் சொல்லுது செத்து போயிட்டாக்கா சுத்தமா அவங்க மேலேயும் ஞாபகம் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் வசனம் நம்ம பார்க்கலாம். சாவுல போகும்போது, சாவுல சாவுக்கு போகும்போது பொறிக்கல்ல இந்த இது இந்த இதெல்லாம் காசு, அப்புறம் வந்து நூல் எல்லாம் வெட்டி வெட்டி ஸ்டிக் போட்டு போடுறாங்க கடுக்கல. அது என்ன அர்த்தம், கரெக்ட். அதுக்கு வசனம் படிக்கலாம், யோபு 7:9-10. வீட்டுக்கு என்ன பண்றது இல்ல, வருது இல்ல. அப்புறம்
பாத்
சரி அப்படியே பொறுக்கிட்டு வந்தாலும் கூட விடுங்க வீடு வர
முடியாது.
அப்போ சரி ஒரு நாள் ஓகே, அப்ப நெக்ஸ்ட் டே பொறுக்க முடியாதா? நெக்ஸ்ட் டே அவருக்கு வந்து அந்த ஐடியா வர சொல்லுங்க என்ன விஷயம். அதே அப்ப பொறுக்கிட்டு வந்ததுல என்ன ஆயிடும், திருப்பி போட்டே போயிடுவாரா? பாதி பொறுக்கிட்டு இருப்பாரு, அடுத்த நாள் வந்து இன்னொரு பாதி பொறுக்க முடியாதா? என்ன ஆனாவோ கதை போயிட்டு தான். தேவனுடைய வசனம் சொல்லுது அவங்க மறித்தவர்கள் பாதாளம் போனவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதில்ல, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதில்லை. அப்ப நெக்ஸ்ட் வந்து யோபு 14:21 நம்ம படிக்கணும். 14:21 ஆத்மா அவனுக்குள்ள இருக்க மாட்டோம். ஆனா அது இங்கிலீஷ்ல படிச்சக்க ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். படிங்க அது 14 பிரதர், அது லைஃப் இல்ல என்ன இல்ல என்ன இருக்கு. ஆத்மாவுக்கு வந்து சில இடங்கள்ல ஆத்மா சில இடங்கள்ல பாக்கணும், ஆத்மா ஆவி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாக்கணும். அப்ப இங்க என்ன லைஃப் திரும்பி அவனுக்குள்ள வர்றதில்ல. அப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப ஏழைங்களாட்டாலும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வச்சுட்டு போட்டா மாட்டிட்டு மாலை போட்டு கரெக்டாக அவங்க மறக்கிறதே இல்லை. அப்போ ஏதாவது எங்களுக்கு பண்ணுங்க, ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க, அட்லீஸ்ட் ஒரு லாட்ரியாவது அடிச்சு கொடுங்க, ரொம்ப கஷ்டத்தில் நம்ம இருந்துட்டுருக்கிறோம், ஒன்றும் பண்ணுறதில்லை. அவர் வந்து அவருக்கே வழி இல்லை, அவர் வந்து சுத்தமாக மண்ணுக்குள்ளே இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு காலம் வருது, அப்போது பிரேத கூலிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்ப
தமிழ்
ஆமா, அவனுக்கு துக்கம் இருக்கு. ஆமா, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து துக்கம் இருக்குது இருக்குது. அப்ப எப்படின்னாக்கா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள வந்து என்ன இருக்குது, லைஃப் அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்குது, வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்கு. ஆனா செத்துட்டாக்கா சுத்தமா ஒண்ணு இல்லை. அத்தாவுடைய மீனிங் ஓகே. அப்ப நம்ம பாக்குறோம் இவ்வளவு விதமா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மொத்தத்துல ஆத்மா அதனுடைய அழிவு இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கணும். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு பிரசங்கி 3:3 அநியாயம் இல்லையா? இல்லைங்களா, சோல்ஸ் வந்து பாதி மேல பாதி கீழே போச்சுனாக்கா அது அநியாயம் இல்லை. அது இங்க என்ன தெளிவா நீங்க அந்த வசனம் படிச்சாக்கா அங்க கேக்குறாரு, கேள்விதான் கேக்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் தியரி சொல்லிட்டுக்கிறீங்களே, அதை அறிகிறவன் யாரு? உங்களுக்கு யாரும் போய் பார்த்தாங்க, மனுஷன் வந்து மேல போறோம் மிருகங்கள் எல்லாம் கீழே போகுது அப்படின்னு யாரு பாத்தீங்க? அதைத்தான் வந்து அங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்ம பாக்குறோம் சில 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 பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க, அப்பா செத்து போய் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நானே கண் கூட ஒரு ஒரு சாவலை நம்ம பார்த்தேன். ஒருத்தர் நம்ம கூட வேலை செய்யற ஒரு ஃபாதர் இறந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த சாவல் போயிட்டு இருக்கும்போது அவரை ஃபுல்லா அடக்கம் பண்ணிட்டு திரும்பும் போது அவரோட மக பயந்துடாதீங்க, நல்லா உடனே துண்டலை எடுத்துக்கிட்டுச்சு, ஒரு பெரிய குச்சி வச்சிருச்சு, எங்கிருந்து சுருட்டு வாங்கிட்டு வந்துச்சுன்னே தெரியல, அப்படியே வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. அவங்க ஃபாதர் குடிக்கிறாரு. அப்ப எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாம் திரும்பும் போது இந்த மாதிரி இருக்கு, ஐயோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே ரவுஸ் பண்றாங்க. அப்போ அந்த அப்போ பெட்டியில வைக்கும்போது பெட்டியில வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்ப என்ன பண்றாங்கன்னா விடவே மாட்டேங்கிறாங்க. அப்பா போகாதீங்க, அப்பா எங்களை விட்டு போகாதீங்க அழுகிறாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, அப்பா தயவு செய்து போயிடுங்க, இந்த மாதிரி வந்து எங்களை சந்தர்ப்பம் நீங்க தயவு செய்ய. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து மந்திரத்துக்கு கூட்டு வந்துடலாம், அப்போ இந்த பக்கமே வராத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றேன். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து விசுவாசம் இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை வந்து ஜனங்களுக்குள்ள இஷ்டம் போல போயிட்டு. ஆனா தேவனுடைய திட்டம் பார்த்தாக்கா செத்து போயிட்டா திரும்பி அவங்க வர்றதில்ல. அப்ப சாத்தான் வந்து என்ன, சில பேர் வந்து பெரியவங்க சொல்றாங்க செத்து போனவங்க திரும்பி வர மாதிரி சொல்லு. என்னப்பா கரெக்ட் நான் 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 சொல்ற வந்து அது நீங்களே சொல்றீங்க. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ தேவனுடைய எல்லா சத்தியங்களையும் நம்ம பார்க்கும்போது சத்தியம் நாம் தெரிஞ்சுட்டாக்கா வசனம் படிங்க. யோவான் 8:32 வசனம் 8:32. என் ஆத்மாவை கட்டி ஸ்தோத்தின்னு இருக்கிறேன் தாவீது சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப தாவீதுக்குள்ள ஒரு ஆத்மா தான் தேவன் ஸ்தோத்தின்னு சொல்லி சொன்னாரா? அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய மனுஷர்கள் வந்து எப்போதுமே தங்களை வந்து நான் சொல்றதே இல்லை, தேர்ட் பர்சன் தான் சொல்லுவான் எப்போதுமே. இப்ப அப்போஸ்தலர் பால் கூட நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறியவே நம்பி தான் சொன்னார், நான் மேன்மை போராட்டுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படி சொன்னார். அதே போலதான் தாவீது கூட என் ஆத்மாவை கட்டி ஸ்தோத்தின்னா நம்பலே தான், இது வாயில சொல்றது இல்லை ஸ்தோத்திரி, எப்படி சொல்லணும் தேவனுக்கு? நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில, அந்த வாழ்க்கையில தான் வந்து அவர் தேவனுக்கு மகிமை போகணும் இல்லைங்களா? நம்ம 1000 2000 டைம் சொன்னாலும் கூட தேவனுக்கு மகிமை போகாது. அப்ப தேவனுடைய வசனம் கேட்டு அதன்படி நடந்தாக்கா தேவனுக்கு என்ன இருக்கும்? அது நேச்சுரலா உண்மையா இருக்கு. அதுதாங்க நம்ம பார்க்கணும். இப்ப சிஸ்டர் கூட இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதை மட்டும் நம்ம படிச்சு முடிக்கலாம். அவசனம் பண்ணுங்க 1 Thessalonians 5:21. இதை பத்தி கூட நிறைய தியாலஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கே கிளியரா இல்ல இதுல. அப்ப இங்க மட்டும் எப்படி வந்துச்சு? ஒரு ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும், அப்புறம் ஒரு ஆவி வேணும், அதுதான் என்ன ஆத்மா. ஆனா இங்க என்ன சொல்லிட்டு இருக்குது? ஆவி ஆத்மா சரீரம். அப்ப இது என்னது? அப்ப ஆவி ஆத்மா சரீரம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இதுதான் வந்து நிறைய பேர் வந்து வருஷ கணக்கா கிளாஸ் எடுத்துக்கிறது, இந்த விஷயம் புரியாம. அப்ப வந்து நெக்ஸ்ட் 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 சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பாக்கணும், நீங்க பாருங்க அந்த இடத்துல அந்த அந்த வசனம் யாருக்காக சொன்ன வசனம் அது? இப்பதான் நீங்க அவுட் டு ஸ்டடி பைபிள் அந்த மெத்தட் நீங்க பயன்படுத்துறீங்க, வசனத்தினுடைய கருப்பொருள் கண்டுபிடிக்கிறது. இந்த அந்த வசனம் யாருக்கு சொல்லி சொல்லப்பட்ட வசனம் அது? ரிசனுக்கு யார் இருக்கிறாங்க சார் படிங்க. பாத்தீங்களா? அப்ப தெசலோனிக்கே சபை இல்லைங்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுது இல்லைங்களா. அப்ப பரிசுத்தவான்கள்னாக்கா அது இன்னொரு இன்னொரு மீனிங் இன்னொரு பேர் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? கிறிஸ்துவனுடைய சரீரம், அப்புறம் மனவாட்டி சொல்லலாம், வேற தேவனுடைய ஆலயம் சொல்லலாம், சியோன் சொல்லலாம், பரம எருசலேம் சொல்லலாம் இல்லைங்களா. எவ்வளவு பேர் இருக்கு அவங்களுக்கு? பரலோக ராஜ்யம் சொல்லலாம், பரலோக ராஜ்யம் சொல்லலாம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இந்த வசனம் அந்த சபைக்கு, நீங்க அந்த வசனம் நல்லா படிங்க. உங்கள் பாத்தீங்களா, உங்கள் உங்களை உங்கள் புளூரல் வருது, ஆனா அவங்களுக்கு ஆவி எவ்வளவு இருக்கு? உங்கள் ஆவிகள் இருக்குதா? உங்கள் ஆவிகள், உங்கள் ஆத்மாக்கள், உங்கள் சரீரங்கள் இருக்குதா? அப்படி இல்ல, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம். அப்ப சபைக்கு எவ்வளவு ஆவி இருக்கு? வசனம் படிங்க 4:1. ஒரே சரீரம், அப்புறம் ஒரே ஆவி இல்லைங்களா? அவங்க சபைனாக்க 144 பேர் நம்ம பார்க்கறோம். அப்ப உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு மைண்ட் இருக்குது? ஒன் மைண்ட் தான் இருக்கு இல்லைங்களா? அவங்க எந்த அமெரிக்கன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, ஆப்பிரிக்கன்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரே மைண்ட், அதான் ஒரே ஆவி, ஒரே ஆவி தான் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் சரீரம் அங்க சொல்லிட்டு, ஒரே சரீரம் எப்படி அது? அது கரெக்ட். 1 Corinthians 12:27 பாருங்க. நீங்க தான் யாரு? கிறிஸ்துவனுடைய சரீரம் தனித்தனிய அவயங்களா இருக்கிறீங்க. அப்ப பாருங்க அந்த இடத்துல சபைக்கு ஒரு ஒரே ஆவி இருக்குது, ஒரே சரீரம் இருக்குது. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப அந்த ஆத்மாங்கிறது என்னப்போ அது நம்ம பார்க்கணும். அப்ப ஆத்மாங்கிறது என்னன்னா அந்த இடத்துல அதுக்கு விளக்கம் நம்ம சபைக்கு எவ்வளவு ஆத்மா இருக்குன்னா ஒரே ஆத்மா இருக்கு. அப்ப அது என்ன ஆத்மா அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் 4:32 அது இங்கிலீஷ் கேஜவே பார்க்கணும். விசுவாசிகளாக கூட்டத்தாருக்கு எவ்வளவு இருந்துச்சு ஒரே மனமும் ஒரே கூட்டம் இல்லைங்களா? நீங்க அந்த இதுல ஃபாலோ பண்ணுங்க, கேஜபி ஃபாலோ
பண்ணுங்க
பாத்தீங்களா, ஒன் ஹார்ட் அண்ட் ஆஃப் ஒன் சோல். அப்ப தமிழ்ல ரொம்ப கரெக்டா போட்டுக்கிறாங்க, ஒரே மனமும் இருதயம், ஒரே இருதயமும் ஒரே மனமும் சொல்லிட்டு. அப்போ ஆத்மாங்கிறது வந்து என்னங்க சபைக்குள்ள எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஆத்மா ஒரே சிந்தனை குறிக்குதாங்க, ஒரே ஆத்மான குறிக்குது, நம்மளுடைய இருதயம் குறிக்குது. இருதயம்னா என்னங்க சிந்தனை இல்லைங்களா, சிந்தனை குறிக்குது, ஒரே சிந்தனை குறிக்குது. அப்ப சபைக்குள்ள ஒரே ஆவி இருக்குது, ஒரே பர்சனல் இருக்கிறது. நீங்க வந்து என்ன வேலை எப்படி இருக்குது அது 32 பாத்தீங்களா, ஒன் இன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஆனா கேஜிவில ஒன் இன் ஹார்ட் அண்ட் சோல். அப்ப சபை சபைக்குள்ள இப்படித்தான் ஒருமைப்பாடு பத்தி எனக்கு பேசிட்டு இதுக்கு வந்து நீங்க பார்த்தா பயங்கரமா விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதம் வந்து பழம் பொறிச்சு சாப்பிட்டாரு, ஏன் வந்து அவர் அன்னைக்கே சாதில, அவர் ஏன் 930 வருஷம் உயிரோடு இருந்தார் கேட்டாங்க என்ன சொல்லிடுவாங்க, அவர் ஆவியில செத்துட்டாரு. ஆனா வசனம் இருக்கா அப்படி, ஆவியில செத்துட்டாரு வசனம் இருக்கா? வசனமே இல்ல. சிம்பிள், 930 வருஷம் இருந்தாருன்னா என்ன அர்த்தம், கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது எவ்வளவு 1000 வருஷம். அப்ப அந்த 1000 வருஷத்துக்குள்ள அவர் செத்துட்டாரு, யாருமே 1000 வருஷத்தை டச் பண்ணவே இல்லை நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த மாதிரி தான் வந்து என்னென்னமோ ஆவிக்கு விளக்கம், ஆத்மாக்கு சரீரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய டெபினேஷன் பாருங்க எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து ஆத்மா பத்தி சொல்லு. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன வருதுன்னா இந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் இருக்கு, செத்து போயிட்டு திருப்பி வந்த மாதிரி. அப்ப அவங்க பேரெல்லாம் சொல்ற மாதிரி பைபிளே இருக்கு. உதாரணம் பார்த்தா சவுல் இல்லைங்களா, சவுல் ராஜா அந்த அஞ்சனக்கார்கிட்ட போயிட்டு சாம்பல வெளியே வர வச்சாங்க அப்படி இருக்குது. அப்புறம் வந்து மோசையும் அடியாவும் மறுரூபம் மலையில, அப்புறம் வந்து அந்த செத்துப்பான் அந்த இல்லைங்க லாசரு ஐஸ்வர்யா, அது தேர்ட் பார்ட் வருது, ஆத்மனுடைய தேர்ட் பார்ட் இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் கூட இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வருது. அப்புறம் அந்த பித அந்த திருடன் இயேசுனுடைய சிலுவையில பரவி சில இருப்பார், அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துப்போம். அப்போ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பார்கள்.